ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. சென்ற வாரம் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய அலிப்பூர் சிறைவாசம், அதில் அவரும் அவரை போன்ற சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனுபவித்த கஷ்டங்கள், துன்பங்கள் ஆகியவற்றை பார்த்தோம். அவருடைய சிறைவாசம் 1908 மே மாதம் 5 தொடங்கியது. மறு ஆண்டு மே மாதம் 6 அவர் விடுதலையானார். 1909 மே மாதம் 30 வங்க மாநிலத்தில் உள்ள உத்தர்பாரா என்ற இடத்தில் ஸ்ரீ அரவிந்தர் ஒரு சொற்பொழிவினை நிகழ்த்தினார். தர்ம ரக்ஷினி சபா என்ற அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த அந்த கூட்டத்தில் பகவான் உரையாற்றினார். ஓராண்டு சிறைவாசத்தில் அவர் தான் பெற்ற ஆன்மீக அனுபவங்களை அவர் இந்த உரையில் கூறினார். அதை அவருடைய வார்த்தைகளாலேயே கேட்பது நன்றாக இருக்கும். பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய உரையின் முக்கியமான சில பகுதிகளை இங்கு நாம் பார்க்கலாம். உங்களுடைய சபையின் ஆண்டு விழாவில் பேசும்படி என்னை கேட்டுக்கொண்ட பொழுது, இன்றைய பேச்சு பொருளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்து மதம் என்ற தலைப்பில் சில வார்த்தைகள் பேச கருதியிருந்தேன். நான் இங்கே வந்து அமர்ந்ததும் என் மனத்தில் ஒரு வார்த்தை உதித்தது. அந்த வார்த்தையை நான் உங்களுக்கும் பாரத சமுதாயம் முழுவதற்கும் பேச வேண்டியதிருக்கிறது. அந்த வார்த்தை நான் ஜெயிலில் இருந்தபோது எனக்கு தரப்பட்டது. அதை என் மக்களுக்கு சொல்வதற்காகவே நான் ஜெயிலிலிருந்து வெளிவந்திருக்கிறேன். என்னுடன் வேலை செய்து வந்த பலரும் இங்கு இல்லை. நாட்டில் வீசிய புயல் அவர்களை 4 திசையிலும் சிதறடித்து விட்டது. இந்த தடவை நான் ஓராண்டு தனிமையில் இருக்க நேரிட்டது. இப்பொழுது நான் வெளியே வந்ததும் எல்லாம் மாறிப்போயிருப்பதை காண்கிறேன். நான் சிறைச்சாலை சென்றபோது வந்தே மாதர கோஷத்தால் ஒரு நாட்டு மக்களின் இழிநிலையிலிருந்து புதிதாக எழுந்த கோடிக்கணக்கான மக்களின் உள்ளத்தில் உதித்த நம்பிக்கையால் நாடு துடிப்புடன் இருந்தது. நான் சிறையிலிருந்து வெளிவந்ததும் அந்த கோஷத்தை எதிர்பார்த்தேன். ஆனால் எங்கும் ஒரே நிசப்தமே நிலவியது. நாட்டின் மீது ஒரு மோன போர்வை கவிந்திருந்தது. எதிர்கால நம்பிக்கையினும் ஆண்டவனின் ஒளி நிரம்பிய வானத்திற்கு பதில் மனித மின்னல்களும் இடிகளும் வெட்டி முழங்கும் இருள் வானமே கவிந்திருப்பதாக தோன்றியது. அந்த கோஷத்தை எழுப்பிய ஆண்டவனின் சர்வ வல்லமையுள்ள சக்தியே இந்த மோனத்தையும் அனுப்பியிருக்கிறது என்பதை நான் அறிந்தேன். அந்த கூச்சலிலும் இயக்கத்திலும் இருந்த அவனே இந்த ஓய்விலும் இந்த மோனத்திலும் இருந்தான். இந்த மோனத்தினுள் நான் மனம் தளர்ந்து விடவில்லை. ஏனென்றால் சிறைவாசத்தின் போது எனக்கு மோனம் பழகிவிட்டது. விபின் சந்திரபாலர் சிறையிலிருந்து வெளிவந்த போது ஒரு செய்தியுடன் வந்தார். அது ஒரு தெய்வாவேச செய்தி. அவர் இங்கு பேசிய பேச்சு அரசியல் பேச்சாக இருக்கவில்லை. அது ஒரு சமய பேச்சாகவே இருந்தது. சிறையில் அவருக்கு ஏற்பட்ட அனுபூதியை பற்றியும், நம் அனைவருள்ளும் இருக்கின்ற கடவுளை பற்றியும், நாட்டினுள் இருக்கின்ற ஆண்டவனை பற்றியும் அவர் பேசினார். தேசிய இயக்கத்தில் வேலை செய்வது சாதாரண சக்தி என்று, தெய்வ சக்தியே அதில் வேலை செய்கிறது, இயக்கத்தின் நோக்கமும் தெய்வீகமானது என்றே அவர் பேசினார். நானும் சிறையிலிருந்தே வந்திருக்கிறேன். மேலும் என்னை முதலில் வரவேற்பது உத்தர்பாரா வாசிகளாகிய நீங்கள்தான். சந்திரபாலருக்கு கிடைத்த அதே செய்தியை ஆண்டவன் எனக்கு அலிப்பூர் சிறையில் கொடுத்தான். எனது 12 காலம் சிறைவாசத்தில் ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுத்த அந்த ஞானத்தையே உங்களிடம் பேசும்படி இன்று எனக்கு ஆண்டவன் ஆணையிட்டுள்ளான். என்னை கைது செய்து லால்பஜாரில் உள்ள காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்ற போது சிறிது நேரத்திற்கு எனது நம்பிக்கை ஆட்டம் கண்டது. எனது உள்ளத்தில் அவனிடம் இவ்வாறு கேட்டேன், எனக்கு இது ஏன் நேர்ந்தது? எனது நாட்டு மக்களுக்காக நான் செய்ய வேண்டிய பணி ஒன்று இருந்தது என்றும், அந்த வேலை முடியும் வரை எனக்கு உன் பாதுகாப்பு இருக்கும் என்றும் நம்பியிருந்தேன். அப்படி இருக்க நான் இங்கு இந்த குற்றச்சாட்டுடன் ஏன் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன்? ஒரு நாள் சென்றது, 2, 3 என்னுள்ளிருந்து பொறுத்துப்பார் என்று ஒரு குரல் கேட்டது. நான் அமைதியாக காத்திருந்தேன். என்னை லால்பஜாரிலிருந்து அலிப்பூருக்கு கொண்டு போய் 1 பிற மனிதர்களின் தொடர்பின்றி தனி அறையில் வைத்தனர். அங்கு நான் இரவும் பகலும் என்னுள் உள்ள ஆண்டவனின் குரலுக்காக, அவன் எனக்கு என்ன சொல்லப்போகிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காக காத்திருந்தேன். இந்த தனிமையில் எனது முதல் அனுபூதி, முதல் பாடம் எனக்கு கிடைத்தது. நான் கைதாவதற்கு சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு எனது வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு அவனுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படுவதற்காக தனிமையிலிருந்து என்னுள்ளே நோக்கும்படி எனக்கு அவனுடைய அழைப்பு கிடைத்தது. அப்பொழுது என் நினைவிற்கு வந்தது, எனக்கு பலம் இல்லாததால் என்னால் அந்த அழைப்பை ஏற்க முடியவில்லை. எனது வேலையை பெரிதாக கருதினேன். நான் இல்லையென்றால் வேலை கெட்டுவிடும், தோற்றுவிடும், மாய்ந்து போகும் என்று எனது இதயத்தின் இருமாப்பில் இருந்துவிட்டேன். அதனால் அதை விட முடியவில்லை. இப்பொழுது அவன் மீண்டும் என்னுடன் பேசி இவ்வாறு கூறுவதை அறிந்தேன். நீ அறுக்க வலுவற்றிருந்த உனது தலைகளை உனக்காக நான் அறுத்துவிட்டேன். ஏனெனில் நீ தொடர்ந்து அப்பணியில் இருக்க வேண்டும் என்பது என் இச்சை அன்று. நான் உனக்கு வேறு ஒரு வேலை வைத்திருக்கிறேன். அதற்காகவே இங்கு கொண்டு வந்துள்ளேன். நீயாக கற்றுக்கொள்ள முடியாததை உனக்கு கற்றுக்கொடுக்கவும் உன்னை உன் வேலைக்கு பயிற்றவுமே நான் உன்னை இங்கு கொண்டு வந்துள்ளேன். பிறகு அவன் கீதையை என் கைகளில் கொடுத்தான். அவனுடைய சக்தி என்னுள் புகுந்தது. நான் கீதையை புத்திபூர்வமாக அறியவில்லை. ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் கோரியதை, அவனுடைய வேலையை செய்ய ஆர்வமுறும் அனைவரிடமும் அவன் கோருவதை ஆத்ம அனுபவமாக உணர்ந்தேன். அவன் வேலையை செய்வோர் விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபட்டோராய் தங்கள் சுய இச்சையை தியாகம் செய்துவிட்டு அவனுடைய கைகளில் அவன் ஆட்டுவித்தபடி ஆடும் உண்மையுள்ள கருவிகளாய் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் நண்பன் எதிரி வெற்றி தோல்வி என்னும் வேறுபாடுகளற்று அனைத்திலும் சம சித்தமுடையோராய் ஆயினும் அசட்டை சிறிதுமின்றி அவனுடைய பணியை செய்வோராய் இருக்க வேண்டும் என்பதை அறிந்தேன். இந்து மதம் என்றும் சனாதன தர்மம் என்றும் நாம் அடிக்கடி பேசுகிறோம். ஆனால் அதன் உண்மை தன்மையை உணர்ந்தோர் நம்முள் அநேகமாக யாரும் இல்லை. சனாதன தர்மம் வெறுமனே நம்புவது அன்று, அது வாழ வேண்டிய உண்மை. இந்த தர்மத்தை மனித இனத்தின் கதிமோட்சத்திற்காக தொன்றுதொட்டு இந்த தீபகற்பத்தின் ஒதுக்கத்தில் பேணி பாதுகாக்கப்பட்டு வந்துள்ள இந்த தர்மத்தை உலகிற்கு உணர்த்தவே இந்திய தாய் எழுந்து கொண்டிருக்கிறாள். என்றுமே அவள் தனக்காக அல்லாமல் உலகிற்காகவே வாழ்ந்து வந்திருக்கிறாள். இன்றும் அவள் பெருமை அடைய வேண்டும் என்பது அவளுக்காக அன்று, உலகிற்காகவே. அவன் எனக்கு காட்டிய இரண்டாவது விஷயம் இது. அவன் என்னை இந்து மதத்தின் சாரமான உண்மையை உணரும்படி செய்தான். அவன் எனது சிறை காவலாளிகளின் மனத்தை மாற்றினான். அவர்கள் சிறை அதிகாரிகளிடம் சென்று அவர் உள்ளே அடைபட்டு துன்புறுகிறார். காலையிலும் மாலையிலும் அரை மணி நேரம் வெளியே உலாவ அவரை அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டினர். அவ்வாறே ஏற்பாடாயிற்று. அவ்வாறு நான் உலவிக் கொண்டிருந்த போதே அவனுடைய பலம் மீண்டும் என்னுள் புகுந்தது. பிற மனிதரிடமிருந்து என்னை பிரித்த சிறையை நோக்கினேன். அதன் உயர்ந்த சுவர்களால் நான் சிறை வைக்கப்பட்டிருக்கவில்லை. இல்லை, வாசுதேவனே என்னை சூழ்ந்து கொண்டிருந்தான். எனது முன்னால் இருந்து மரத்தின் கிளைகளுக்கு அடியில் உலவினேன். ஆனால் அங்கு நின்றது மரமன்று, வாசுதேவனே நின்றான். ஸ்ரீ கிருஷ்ணனே அங்கு நின்று எனக்கு நிழல் தந்து கொண்டிருப்பதை கண்டேன். சிறை கதவின் கம்பிகளை, கதவிற்கு பதிலாக வைத்திருந்த இரும்பு கிராதிகளை நோக்கினேன். மீண்டும் வாசுதேவனையே கண்டேன். நாராயணனே காவலாளியாக நின்று என்னை காத்து கொண்டிருந்தான். எனக்கு படுக்கையாக கொடுத்திருந்த முரட்டு கம்பளங்கள் மீது படுத்தேன். அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணனுடைய, எனது நண்பனுடைய, எனது காதலனுடைய கரங்களே என்னை அணைத்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன். சிறையிலிருந்த திருடர்கள், கொலைகாரர்கள், மோசக்காரர்களை நோக்கினேன். அவர்களை பார்த்தபோது வாசுதேவனையே அங்கு கண்டேன். அவ்விருளடைந்த ஆன்மாக்களிலும் தவறாக பயன்படுத்தப்பட்ட அவ்வுடல்களிலும் நாராயணனையே கண்டேன். அவர்களிடையே நான் கண்ட என் நாட்டினனான, எழுத படிக்க தெரியாத குடியானவன் ஒருவன் சாதி செருக்கு அவனை கீழ்ச்சாதி என்று சொல்லும். கொள்ளை குற்றத்திற்காக 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெற்றிருந்த அவன் எனக்கு ஒரு மெய்யடியானாகவே தோன்றினான். மீண்டும் இறைவன் என்னுடன் பேசினான். இதோ இந்த மக்களை பார், அவர்கள் மத்தியில் எனது வேலையை சிறிது செய்யுமாறு உன்னை அனுப்பியுள்ளேன். இதுவே நான் உயர்த்தி கொண்டிருக்கும் நாட்டினரின் இயல்பு. அதுவே நான் அவர்களை உயர்த்துவதற்கான காரணமும். எங்கள் வழக்கு கீழ் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது எங்களை மாஜிஸ்ட்ரேட் முன் நிறுத்தினார்கள். எனக்கு அதே அகக்காட்சி இங்கும் இருந்தது. அவன் என்னிடம் சொன்னான், உன்னை சிறையில் தள்ளிய போது நீ உள்ளம் தளர்ந்து உனது பாதுகாப்பு எங்கே என்று கூக்குரலிட்டாய் அல்லவா, இப்பொழுது மாஜிஸ்ட்ரேட்டை பார். நான் பார்த்தேன். நான் பார்த்தது மாஜிஸ்ட்ரேட்டை அல்ல, வாசுதேவனே நாராயணனே நீதிபதியின் ஆசனத்தில் அமர்ந்திருந்தான். அரசாங்க வக்கீலை நோக்கினேன். அரசாங்க வக்கீலை அங்கு காணவில்லை. கிருஷ்ணனே கிருஷ்ணனே, எனது நண்பனும் காதலனுமான அவனே அங்கு உட்கார்ந்திருந்தான். அவன் என்னை பார்த்து முறுவலித்து, இப்பொழுது நீ அஞ்சுகிறாயா? நான் எல்லா மனிதருள்ளும் இருக்கின்றேன். நானே அவர்களுடைய செயல்களையும் சொற்களையும் ஆள்கிறேன். இன்னும் எனது பாதுகாப்பு உனக்கு உண்டு. நீ ஏன் அஞ்ச வேண்டும்? உன் மீது கொண்டு வரப்பட்டுள்ள இந்த வழக்கை என்னிடம் விட்டுவிடு. அது உன் பொறுப்பன்று. இந்த விசாரணைக்காக நான் உன்னை இங்கு கொண்டு வரவில்லை, வேறொன்றிற்காக கொண்டு வந்துள்ளேன். இந்த வழக்கும் கூட எனது வேலைக்கு ஒரு சாதனமே அன்றி வேறென்று. விசாரணை தொடங்கிய போது எனது வக்கீலுக்கு உதவியாயிருக்க பல குறிப்புகளை எழுதத் தொடங்கினேன். அப்பொழுதுதான் எதிர்பாராத ஒன்று நிகழ்ந்தது. எனக்காக எதிர் வழக்காடுவதற்கு செய்யப்பட்டிருந்த ஏற்பாடு திடீரென மாற்றப்பட்டது. வேறொரு வழக்கறிஞர் என் வழக்கை நடத்த முன்வந்தார். அவர் நண்பர். அவர் வருகிறார் என்பது எனக்கு தெரியாது. எதிர்பாராத விதமாக அவர் வந்தார். தமது மற்ற வழக்குகளையெல்லாம் விட்டுவிட்டு, பிற அலுவல்களையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு என்னை காப்பாற்ற பல மாதங்கள் இரவு பகல் பாராமல் உழைத்து தன் ஆரோக்கியத்தையும் கெடுத்து கொண்ட ஸ்ரீ சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள். அவரை பார்த்ததும் எனக்கு எனது வழக்கை பற்றிய திருப்தி உண்டாயிற்று. அப்பொழுது உள்ளிருந்து செய்தி வந்தது, இந்த மனிதனே உனது காலை சுற்றி வீசப்பட்ட வலையை அறுத்து உன்னை மீட்கப் போகிறவன். அந்த தாள்களை தூரவை. உனக்கு ஆலோசனை கூற வேண்டியது அவனுக்கு ஆலோசனை கூற வேண்டியது நீ என்று நான் கூறுவேன். நான் குறிப்புகள் எழுதுவதை நிறுத்திவிட்டேன். அப்போதிலிருந்து நான் வழக்கு விஷயமாக எனது வக்கீலிடம் ஒரு வார்த்தை பேசவோ எந்தவிதமான ஆலோசனை கூறவோ இல்லை. எனக்கு அவன் கட்டளை என்ன என்பது பற்றி சந்தேகமே ஏற்படவில்லை. ஏனெனில் அவன் குரலை அடிக்கடி கேட்டேன். என் உள்ளிருந்து அவன் இவ்வாறு கூறினான், நான் உன்னை நடத்தி செல்கிறேன், ஆகவே அஞ்சாதே. எதற்காக உன்னை சிறைக்கு கொண்டு வந்தேனோ அந்த வேலை மீது கவனம் செலுத்து. நீ வெளியே வந்ததும் உனக்கு அச்சமோ தயக்கமோ கூடாது என்பதை நினைவில் வை. நானே இதை செய்கிறேன், நீயோ வேறு யாரோ அன்று என்பதை மறவாதே. ஆகவே எத்தனை மேகங்கள் சூழ்ந்தாலும், எத்தனை ஆபத்துக்கள் துன்பங்கள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் அசாத்தியமானவைகள் எதிர்பட்டாலும் கலங்காதே. முடியாதவை கஷ்டமானவை என எவையும் இல்லை. நாட்டினிடை அதன் எழுச்சியினிடை ஞானே இருக்கிறேன். நான் வாசுதேவன், நான் நாராயணன். நான் நிச்சயிப்பதே நடக்கும். நான் நடக்க வேண்டுமென்று நினைப்பதை எந்த மனித பலமும் தடுத்து நிறுத்த முடியாது. என்னை பாராட்டி பேசுவதை கேட்கும்போது எனக்கு சங்கடமாகவும் சிறிது வேதனையாகவும் இருக்கிறது. ஏனெனில் எனது பலவீனம் எனக்கு தெரியும். நான் குறைகளுடையவன், சறுக்கி விழக்கூடியவன். எனது குறைகளை நான் முன்பே அறிவேன். எனினும் எனது தனிமையில் அவை எல்லாம் ஒன்றுபோல படையெடுத்த போது அவற்றை முழுவதுமாக நன்கு அறிந்து கொள்ள முடிந்தது. அப்பொழுது மனிதனாகிய நான் பலவீனமானவன், குறையுடையவன், அபூர்ணமான கருவி, ஓர் உயர்ந்த சக்தி என்னுள் புகும்போதே நான் வலிமை பெறுகிறேன் என்பதை அறிந்தேன். இளைஞர்கள் மத்தியில் நான் வைக்கப்பட்டேன். அவர்கள் சக்தியிலும் குணச்சிறப்பிலும் மட்டுமல்லாமல் நான் பெருமை கொண்டிருந்த அறிவுத்திறன் வளர்வதற்கான வாய்ப்பிலும் என்னிலும் சிறந்தவர்களாக இருந்தனர். அவன் என்னிடம் இவ்வாறு கூறினான், இந்த இளம் தலைமுறையே, இந்த புதிய ஆற்றல் மிக்க சமுதாயமே எனது ஆணையினால் எழுந்து கொண்டிருப்பது. அவர்கள் உன்னிலும் பெரியவர்கள். பின் எதற்காக நீ அஞ்ச வேண்டும்? நீ விலகி கொண்டாலும் உறங்கிவிட்டாலும் அப்பொழுதும் வேலை நடக்கும். நாளை உன்னை அப்பால் எறிந்துவிட்டால் அப்பொழுதும் இந்த வேலை நடக்கும். இதோ இந்த இளைஞர்கள் உனது வேலையை எடுத்துக்கொண்டு நீ செய்ததை விட அபார திறமையோடு அதை செய்வார்கள். இந்த நாட்டை உயர்த்தக்கூடிய வாக்கை, அதை சொல்வதற்கு வேண்டிய பலத்தை மட்டுமே நீ என்னிடமிருந்து பெற்றிருக்கிறாய். இதுவே அடுத்து அவன் என்னிடம் சொன்ன செய்தி. ஒவ்வொரு நாளும் அவன் தனது அற்புதங்களை எனக்கு காட்டி இந்து மதம் முற்றிலும் உண்மை என்பதை நான் அறியும்படி செய்தான். முன்பு எனக்கு பல சந்தேகங்கள் இருந்தன. நான் இங்கிலாந்தில் அந்நிய கருத்துக்களிடையே முற்றிலும் அந்நிய சூழ்நிலையில் வளர்ந்தேன். இந்து மதத்தில் உள்ள பல விஷயங்களை வெறும் கற்பனைகள் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் என் மனத்திலும் என் உள்ளத்திலும் என் உடலிலும் இந்து மதத்தின் உண்மைகளை உணரலானேன். அறிவியலால் விளக்கம் கூற முடியாத பல விஷயங்கள் எனக்கு காட்டப்பட்டன. நான் பரோடாவில் இருக்கும் பொழுது கடவுள் இருக்கிறான் என்ற உயிருள்ள நம்பிக்கை என்னிடம் இருந்தது என்று சொல்ல முடியாது. என்னிடம் நாத்திக எண்ணங்களும் சந்தேக மனப்பான்மையும் இடம்பெற்றிருந்தன. கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்ற நிச்சயம் எனக்கு இல்லை. அவனுடைய சாநித்தியத்தை நான் சிறிதும் உணரவில்லை. எனினும் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கும் உண்மையின் பாலும் கீதையிலும் இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் உண்மையின் பாலும் நான் ஈர்க்கப்பட்டேன். இந்த யோகத்தில் எங்கோ ஒரு மகத்தான உண்மை இருக்க வேண்டும். வேதாந்தத்தை அடிப்படையாக கொண்ட இந்த மதத்தில் ஒரு மாபெரும் உண்மை இருக்க வேண்டும் என்று எண்ணலானேன். எனது கருத்து சரிதானா என்ற இந்த பாவனையுடன் பிரார்த்தனையுடன் அவனை அணுகினேன். யோக சித்திக்காக நான் நீண்டகாலம் முயற்சி செய்தேன். இறுதியில் சித்தியும் பெற்றேன். சிறைச்சாலையில் தனி அறையில் அடைக்கப்பட்டிருந்த போது நான் இவ்வாறு அவனிடம் முறையிட்டேன். எனக்கு உனது ஆதேசத்தை தா. எந்த வேலையை செய்வது, எப்படி செய்வது என்பதை என்னால் அறிய முடியவில்லை. எனக்கு ஒரு திருவாக்கு கொடு. யோகத்தில் அவனுடன் உட்கலந்த போது இரு திருவாக்குகள் கிடைத்தன. முதலாவது, நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறேன். இந்த சமுதாயத்தை உயர்த்த உதவுவதே அந்த வேலை. விரைவிலேயே நீ சிறையை விட்டு வெளியேறும் நாள் வரும். நீ தண்டிக்கப்பட வேண்டும் என்பதோ, நாட்டிற்காக நீயும் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதோ எனது இச்சையன்று. நான் உன்னை எனது வேலையை செய்ய அழைத்திருக்கிறேன். நீ வேண்டிக் கொண்ட ஆதேசம் அதுவே. இரண்டாவது திருவாக்கு, உனது ஓராண்டு சிறைவாசத்தில் உனக்கு சில விஷயங்கள் காட்டப்பட்டன. இந்து மதத்தை பற்றி உனக்கு பல சந்தேகங்கள் இருந்தன. இப்போது அதன் உண்மை உனக்கு காட்டப்பட்டது. இந்த மதத்தையே நான் உலகின் முன் உயர்த்தி கொண்டிருக்கிறேன். இந்த மதம் இப்போது உலக நாடுகளிடையே எனது வேலையை செய்யப்போகிறது. எனது வாக்கை உலக மக்களிடம் எடுத்து சொல்லவே நான் இந்த நாட்டை உயர்த்தி கொண்டிருக்கிறேன். அந்த வாக்கே சனாதன தர்மம். நீ வெளியே போகும் பொழுது உனது நாட்டினருக்கு அவர்கள் சனாதன தர்மத்திற்காக எழுகின்றார்கள் என்ற வார்த்தையை சொல். பாரத தேவி தர்மத்திற்காகவே தர்மத்தாலேயே வாழ்கிறாள். சமயத்தை மேன்மைப்படுத்துவது என்றால் நாட்டை மேன்மைப்படுத்துவது என்றுதான் பொருள். நான் எங்கும் இருக்கிறேன், எல்லோரிடத்திலும் எல்லாவற்றிலும் இருக்கிறேன் என்பதையும், நான் இந்த இயக்கத்தில் இருக்கிறேன், நாட்டிற்காக போராடுவோரிடை மட்டுமல்லாமல் அவர்களை எதிர்த்து அவர்களுடைய பாதையில் தடையாக நிற்போரிடையும் இருக்கிறேன் என்பதையும் நான் உனக்கு காட்டியுள்ளேன். மனிதர்கள் என்ன நினைத்தாலும் என்ன செய்தாலும் அது எனது காரியத்திற்கு உதவியாகவே முடியும். எதிர்த்து நிற்போரும் என் வேலையையே செய்கிறார்கள். அவர்கள் எனது பகைவர்கள் அல்லர். அவர்களும் எனது கருவிகளே ஆவர். உனது செயல்களிலெல்லாம் எங்கே செல்கிறோம் என்று தெரியாமலேயே நீ முன்னேறி கொண்டிருக்கிறாய். பராசக்தியே இப்போது இந்த சமுதாயத்தில் புகுந்துள்ளான். நீண்ட காலமாகவே இந்த எழுச்சியை நான் ஆயத்தம் செய்து வந்துள்ளேன். இப்போது அதற்குரிய நேரம் வந்துவிட்டது. நானே அதை அதன் வெற்றிக்கு நடத்தி செல்வேன். இவ்வாறு பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் வாசுதேவன் தன்னுடைய ஆணைகளை வழங்கினான், திருவாக்குகளை அளித்தான். அவர் ஆற்ற வேண்டிய பணிகள் பற்றிய குறிப்புகளை அவன் கொடுத்தான். இறைவனின் ஆணைப்படி பெறப்பட்ட இந்த யோகம் எவ்வாறு இந்த அலிப்பூர் சிறையில் மேலும் முன்னேறியது என்பதை அடுத்த வாரம் பார்க்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.